நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சியின் நிறைவிலையும் நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்கிறோம், எங்களோட நிகழ்ச்சிகளை டிஎன்ஏயு அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியின் நிறைவிலும் நாங்கள் சொல்கிறோம். அந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு அவினாசியிலிருந்து ஒரு நண்பர், விழுதுகள் அமைப்பின் நிறுவனர் எம் தங்கவேல் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேட்டாங்களாம், அப்போ நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, கான்டாக்ட் பண்ணினாங்க. இந்த மாதிரி எங்கள் விழுதுகள் அமைப்பை பற்றி நான் உங்ககிட்ட பேசலான் இருக்கிறேன், வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம அழைப்பின் பேரில் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
வணக்கங்க மேடம்.
சார், விழுதுகள் விழுதுகள் அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய ஆலமரத்தை தாங்கக்கூடிய விழுதுகள் அப்படிங்கும்போது இந்த பேர் காரணம் கொஞ்சம் யூகிக்க முடியுது. இந்த விழுதுகள் அப்படிங்கிறது என்னது, எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதனோட நோக்கம், எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ரெஜிஸ்டர்ட் பாடியா, இதெல்லாம் பற்றி விரிவாக சொல்லுங்களேன்.
விழுதுகள் சமூக நல அமைப்பு 1992 நிறுவனம். அன்றைய காலகட்டத்திலெல்லாம் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப அறியாமையில் மூடப்பழக்க வழக்கங்களை நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. கல்வி, சுகாதாரம் போன்ற எல்லா நிலையிலையும் பின்தங்கிய நிலையில் இருந்தாங்க. ஆகவே அந்த மக்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அந்த மக்களை வந்து சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நாங்கள் விழுதுகள் அமைப்பை வந்து ஏற்படுத்தினோம். 1992 10 பேர் சேர்ந்த அந்த அமைப்பை நிறுவனம். அதாவது வந்து மிகப்பெரிய ஆலமரத்தை வந்து வேர்களால் தாங்கி பிடிக்கிற ஒரு சக்தியாக விழுதுகள் இருக்கிறதுனால நாங்கள் அந்த அமைப்புக்கு வந்து விழுதுகள் அப்படின்னு பேர் வச்சோம். இந்த சமுதாயத்தை அதாவது வந்து சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சுகாதார ரீதியாக எல்லா நிலையிலையும் பின்தங்கிய இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக பணி செய்வதற்காக, அந்த மக்களுக்கு வந்து உதவிகரமாக இருப்பதற்காக விழுதுகள் ஒரு சரியான பொருத்தமான பெயராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த விழுதுகள் பெயரை நாங்கள் வச்சோம்.
நிறைய அமைப்புகள் செயல்பட்டு வருது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக. ஜாதி கொடுமைகள் இருக்கக்கூடாது, ஜாதியின் பேரில் வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இருந்தாலும் சில கொடுமைகள், வன்கொடுமைகள் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது, நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். உங்கள் அமைப்பு எந்த வகையில் அவங்களுக்கு வந்து உதவி புரியுது?
பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. எங்கேயுமே வந்து நம்ம நாட்டில் தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனாலும் கூட இன்றைக்கு வந்து கிராமப்புறங்களில் தீண்டாமை பாகுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இன்றைக்கு கிராமங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென தனி சுடுகாடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கும் இருக்கிறது. அதே போல தனி சேரிகள், அதாவது வந்து ஊர் தனி சேரி தனி என்கிற நிலைமை கூட இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. யாரும் வந்து இது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரியான பாகுபாடுகளை, இந்த மாதிரியான தீண்டாமையை நம்ம வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசணும். அதாவது நம்ம எந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசுகிறோமோ அந்த பிரச்சனை தான் தீர்வை நோக்கி நகணும். அந்த பிரச்சனையை பற்றி பேசலைன்னு சொன்னால், அந்த பிரச்சனை பற்றி விவாதம் பண்ணலன்னு சொன்னால், அந்த பிரச்சனை, அந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள் தொடர்ந்து இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது வந்து இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கோரிக்கையெல்லாம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை பற்றி பொதுமக்கள் வந்து பேச ஆரம்பிக்கணும். அந்த சமூக பிரச்சனைகளை வந்து தீர்க்கறக்கும் பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஆதரவு அளிக்கணும். மகாத்மா காந்தியடிகள் கூட சொன்னார் வந்து, தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு பாடப்புத்தகங்களில், குழந்தைகள் 1ஆம் வகுப்பிலிருந்து பாடப்புத்தகங்களில் முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசகங்கள் அவையெல்லாம். இவ்வளவு விழிப்புணர்வு, இவ்வளவு ஒரு முக்கியமாக இந்த தீண்டாமை எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்குமே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு முயற்சிகள் அரசாங்கமும் நல்ல சில முற்போக்குவாதிகளும் செயல்பட்டாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் இந்த பாகுபாடு என்கின்ற நிலை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான பாகுபாடுகளை களைவதற்கு ஒவ்வொருவரும், அவர் எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் தன்னுடைய சக மனிதனை, தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு சக மனிதனை வந்து நம்ம எதுக்கு வந்து தீண்டத்தகாதவனாக பார்க்கணும், தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு சக மனிதனுக்கு எதுக்கு தனி சேரி இருக்கணும், தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு சக மனிதனுக்கு எதுக்கு தனியாக சுடுகாடு இருக்கணும் அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் நம்ம வந்து பொது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வாக கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து நம்ம நாட்டில் தீண்டாமை இல்லாத ஒரு நாடாக, ஒரு மாநிலமாக கொண்டு வந்தால் அது நம்ம நாட்டுக்கு பெருமை, நம்ம மாநிலத்துக்கு அது பெருமை, ஒவ்வொருவரும் அதுக்கான முயற்சியில் இறங்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம்.
அவினாசியில் கிராமப்புறத்துலேருந்து நீங்கள் வர்றீங்க, இந்த பாகுபாடு இன்னும் கிராமங்களில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன நடந்துட்டு இருக்குது சொல்லுங்களேன்.
பாகுபாடு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறுவதற்கு கூட இது ஒரு தடையாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், ஒரு அம்மா அதாவது உணவு உற்பத்தி செஞ்சு டவுனில் நகரத்தில் கொண்டு போயிட்டு விற்றுட்டு வரணும்னு சொன்னால், முதல் நாள் அந்த அம்மா கொண்டு போய் இட்லியோ அல்லது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாம் விற்கும்போது முதல் நாள் வந்து நல்லா வியாபாரம் ஆகுது, இரண்டாவது நாள் நல்லா வியாபாரம் ஆகுது, அந்த வாரம் ஃபுல்லாக நல்லா வியாபாரம் ஆகுது. ஆனால் அந்த அம்மாவுக்குரிய சந்தோஷம் ஒரு வாரம் கழித்து மெதுவாக வந்து அந்த வியாபாரம் வந்து கம்மியாகுது. அவங்க வந்து வாங்கி அந்த கடைக்கு வர்றவங்க வந்து கம்மியாகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த அம்மா என்ன சமுதாயம் அப்படின்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மா யார் என்னன்னு விசாரிக்கும் போது அந்த அம்மா வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வர்ற அம்மா அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த அம்மாவனுடைய அந்த முயற்சி, ஒரு வியாபாரம் பண்ணி இந்த பொழைக்கணும் அப்படிங்கிறது அந்த முயற்சி, இந்த பாகுபாட்டினால் வந்து அதை தடைபட்டு அவங்க வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு விவசாய கூலி வேலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உழைப்பு செலுத்தி வாழக்கூடிய ஒரு வேலையில் தான் அவங்கள வந்து ஈடுபடுத்த முடியுது. தவிர சுயமாக ஒரு தொழில் செஞ்சு சுயமாக அது ஒரு காய்கறி வியாபாரமாகட்டும், ஒரு காய்கறி வியாபாரமே எடுத்துகிட்டு போனாலும் கூட காய்கறிகள் விற்கும்போது தெரியாமல் இருந்தால் வாங்கிக்குவாங்க, தெரிஞ்சால் வந்து இவங்க இந்த சமுதாயம்னு தெரிஞ்சால் கொஞ்சம் வாங்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால் பொருளாதார ரீதியாக இந்த மக்கள் முன்னேறுவதற்கும் இந்த மாதிரியான பாகுபாடுகள் ரொம்ப தடையாக இருக்குது. அதனால் இதை எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு காய்கறிகளை நிலங்களில் உற்பத்தி செய்கிற விவசாய நிலங்களில் மண்ணோட மண்ணாக கடுமையாக உழைச்சி தன்னோட வியர்வை வந்து மண்ணோட அந்த விவசாய பயிர்களோட அந்த வியர்வையை சிந்தி தான் இதெல்லாம் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அப்படி உற்பத்தி செய்யும் போதெல்லாம் உற்பத்தி செய்கிற தானியங்களை எல்லாம் பாகுபாடு பார்க்காமல் எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆனால் வந்து இவங்க சமைச்சு கொண்டு வந்து விற்கும்போது மட்டும் அதை வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து தயங்குறாங்க. அதில் ஒரு தீண்டாமை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அந்த மாதிரியான நிலையெல்லாம் வந்து மாறணும் கண்டிப்பாக அப்படின்னு கேட்டுக்கிறேன்.
நண்பர் தங்கவேல் அவர்கள் சொன்ன மாதிரி பயிர்களில் விளைவிக்கிறதுக்கு வந்து அவங்களுடைய உழைப்பு நமக்கு தேவைப்படுது. ஆனால் உழைப்பின் பயனாக பெற்ற அந்த பயிர்களை சமைச்சு வெளியே கொண்டு விற்கும்போது யாரும் வாங்கறது இல்லை அப்படின்ட்டு ரொம்ப மன வருத்தத்தோட சொன்னாங்க. சமுதாயம் தான் இதை பற்றி சிந்திக்கணும். சரிங்க சார், இப்போ அரசு நல்ல திட்டங்கள் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க, நிறைய ஒதுக்கீடுகள் கொடுத்துருக்குறாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக. இது முறையாக சென்று அடையிறதுக்கு நீங்கள் உங்கள் அமைப்பிலிருந்து என்ன மாதிரி விழிப்புணர்ச்சி மக்களுக்கு கொடுக்குறீங்க? ஏன்னா கல்வி மட்டும்தான் இந்த பாகுபாடை நீக்கக்கூடிய ஒரே சாதனம் வந்து கல்வி மட்டும்தான். கட்டாய கல்வி முறை கூட இருக்குது, இதெல்லாம் இந்த மக்கள் முறையாக பயன்படுத்திக்கிறாங்களா?
இப்போ ஓரளவுக்கு வந்து எல்லாம் பயன்படுத்துகிறாங்க மேடம். அரசாங்க நலத்திட்டங்கள் நிறைய இருக்குது. தாட்கோ மூலமாக, ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக நிறைய அரசாங்க நலத்திட்டங்கள் இருக்குது. நாங்கள் கிராமங்களில் அரசாங்க நலத்திட்டங்களை பற்றி ஒவ்வொரு பகுதியிலையும், குறிப்பாக ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இரவு நேரங்களில் போயிட்டு நாங்கள் வந்து என்னென்ன திட்டமெல்லாம் இந்த மக்களுக்கு இருக்குது, இந்த மக்கள் வந்து கடனுதவி மானியம் பெறுவதற்கான என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் போயிட்டு நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறோம். கலை நிகழ்ச்சிகள் மூலமாக விழிப்புணர்வு கொடுக்குறோம். முக்கியமாக அது ஒரு சாதனைன்னு கூட நாங்கள் சொல்லலாம். நாங்கள் 1992 மே ஜூன் மாதங்களில் பள்ளி சேர்ப்பு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவோம். அதாவது எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், யாருமே வந்து படிக்க வேண்டிய வயசில் வீட்டில் இருக்கக்கூடாது, படிக்க வேண்டிய வயசில் எந்த தொழிற்சாலையிலையும் போய் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை மையமாக வைத்து மே ஜூன் மாதங்களில் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு கலை குழு இருக்குது. அந்த கலை குழு மூலமாக 4 சக்கர வாகனத்தில் ஒலிப்பெருக்கியெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு கிராமத்துலேயும் மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் மக்களோட மக்களாக போயிட்டு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, குழந்தைகள் வந்து ஏன் படிக்கணும், படிக்காத சமுதாயம் வந்து என்றைக்குமே ஒரு முன்னேறாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி, படித்தால் நல்ல ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்து கல்வி இருந்தால் தமிழ்நாடு மட்டுமல்ல தேசிய அளவில் சர்வதேசிய அளவில் எங்கே வேணாலும் போய் பொழைச்சிக்குவாங்க அவங்க. அதனால் வந்து கல்வியை கொடுங்க குழந்தைகளுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் போயிட்டு அந்த கலைக்குழு மூலமாக பிரச்சாரம் பண்ணுவோம். பள்ளி சேர்ப்பு பிரச்சாரம் நிறைய குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவோம். பள்ளி இடைவிலகிய குழந்தைகளையும் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவோம். அப்படி நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த பள்ளி சேர்ப்பு பிரச்சாரத்தை கலை நிகழ்ச்சிகள் மூலமாக நாங்கள் பண்ணினதுனால இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து மற்ற மாவட்டங்களை காட்டிலும் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த 3 மாவட்டங்களில் வந்து கல்வியினுடைய விகிதம் வந்து பள்ளி செல்லும் குழந்தைகளுடைய விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். அது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள், ஆதி திராவிடர் காலனிகளில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போகிற அந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் எங்களை போன்றவர்கள்லாம் கடினமாக அந்த மாதிரி முயற்சிகளில் இறங்கி அந்த பள்ளி சேர்ப்பு பிரச்சாரத்தை நடத்தியதின் விளைவாக அரசாங்கத்தோட இணைஞ்சு, இன்னும் சொல்லப்போனால் அரசாங்க அதிகாரிகள், முன்னெல்லாம் அறிவொளி இயக்கம் இருந்தது, அந்த அறிவொளி இயக்கத்திலிருந்து தான் இந்த கல்வியினுடைய முக்கியத்துவமே வந்து அந்த அறிவொளி இயக்கத்தின் மூலமாக தான் தமிழ்நாட்டில் கிளம்புது. அப்போ அந்த காலகட்டங்களில் கிடைத்த எங்களுக்கு கிடைத்த அனுபவங்களின் வாயிலாக தான் நாங்கள் வந்து 1992 இந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்கிறோம். எங்களுடைய முக்கியமான பணிகளில் ஒன்று பள்ளி சேர்ப்பு பிரச்சாரம். எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், எல்லாரும் படிக்கணும். அதே மாதிரி ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து 8th அதாவது 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 9th 10th போகணும், 10th முடிச்சுட்டு +1 +2 கல்லூரிகளுக்கு போகணும். அப்படி வந்து ஒரு கல்வி பெற்ற ஒரு சமுதாயம் தான் முன்னேறிய ஒரு சமுதாயமாக மாற முடியும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ரெண்டாவது, அரசாங்கத்தில் நிறைய நலத்திட்டங்கள் வந்து இந்த மக்களுக்காக இருக்குது. அந்த நலத்திட்டங்களை வந்து முறையாக பயன்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கிறோம். அது சம்மந்தமான பயிற்சிகள் இளைஞர்களுக்கு கொடுக்குறோம். அதாவது வந்து அரசு நலத்திட்டங்களை பற்றியான பயிற்சிகள் வந்து பெண்களுக்கு கொடுக்குறோம். மகளிர் சுயுதவி குழுக்களுக்கு வந்து பெண்களுக்கு எப்படி வந்து வங்கிகளில் வந்து கடன் பெறுவது, எப்படி அரசாங்க நலத்திட்டங்களை தாட்கோ மூலமாக நிதி உதவி பெற்று சுய தொழில் தொடங்கிறது எப்படி அப்படிங்கிறது பற்றி எல்லாம் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுனால நிச்சயமாக அந்த சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கு.
சரிங்க சார், இப்போ மதிய உணவு திட்டம் இருக்குது, அறிவொளி இயக்கம் இருந்துச்சு, அப்புறம் SSA சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி, இப்போ புதுசாக இருக்கிற கல்வி பெறும் உரிமை சட்டம், இதெல்லாம் வந்ததுனால நிறைய குழந்தைகள் இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இடைநிற்றல் வந்து அதுவும் இருக்க தான் செய்யுது. எவ்வளோ தூரம் பள்ளிகளுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இடைநிற்றலும் இருக்க தான் செய்யுது, ட்ராப் அவுட்ஸும் இருக்குது. இதுக்கு காரணம் பொருளாதாரம் மட்டுமா அல்லது வேற ஏதாவது காரணங்கள் இருக்குதா? இடைநிற்றல் குழந்தைகளாகவும் நிற்கலாம், பெற்றோர்களின் வற்புறுத்தலின் பேரிலும் கூட நிற்கலாம். அப்போ அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு மாற்றுத் தொழிலுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணுறீங்க, உங்கள் அமைப்பு என்ன பண்ணுறாங்க?
இன்றைக்கு மேடம் சொன்ன மாதிரி நிறைய கல்வி உரிமை, கட்டாய கல்வி உரிமை சட்டம், அந்த மாதிரியான புது புது சட்டங்கள், எல்லோருக்கும் கல்வி போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையாக வச்சு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் நிறைய வருது. நாங்கள் அந்த சட்டங்களை பற்றி எல்லாம் வந்து கிராமங்களில் விழிப்புணர்வு கொடுக்குறோம். இருந்தாலும் கூட இவ்வளவு அரசாங்கம் கல்விக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட அந்த பள்ளி இடைவிலகல் அப்படிங்கிற ஒரு நிலை அதிகமாக இல்லை, ஆனால் குறைவாகவும் கூட இருக்கத்தான் செய்யுது. அதாவது எங்கே வந்து அதிகமாக வந்து பள்ளி இடைவிலகல் நடக்கும்னா 5ஆம் வகுப்பு, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் துவக்க பள்ளிகள் இருக்கும். அந்த துவக்க பள்ளிகளில் அங்கே 1ஆம் வகுப்பில் சேர்ந்தாங்கன்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் எப்படியோ படிச்சிருவாங்க. 5ஆம் வகுப்பு முடிந்த உடனே நடுநிலை பள்ளிக்கு போக வேண்டியது இருக்கும், அது ஒரு இன்னொரு கிராமத்துக்கு போகணும். அப்படி போகும்போது பள்ளி இடைவிலைகள் வந்து வரும். அங்கே சில குழந்தைகள் வந்து பள்ளி இடைவிலைகள் நடக்கும்போது கரெக்டாக அதை எந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் பார்த்து அவங்கள மறுபடியும் வந்து நடுநிலை பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துருக்கு, அவங்க பேரண்ட்ஸ் மூலமாக சேர்த்துருக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். அப்புறம் 2ஆம் கட்டமாக எங்கே பள்ளி இடைவிலைகள் நடக்கும்னா 8th நடக்கும். ஏன்னா நடுநிலை பள்ளி முடிச்சுட்டு உயர்நிலை பள்ளிக்கு போகணும், 9th 10th போகணும். அது வந்து இன்னும் அதை விட ஒரு முக்கியமான இன்னொரு நான் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அந்த காலகட்டத்தில் 8th வந்து பள்ளி இடைவெளிகள் வந்து நடக்கும். அதே மாதிரி 9th 10th முடிச்சுட்டு +1 +2 வந்து இன்னும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அந்த காலகட்டங்களையும் பள்ளி இடைவெளிகள் நடக்கும். அப்புறம் +2 முடிச்சுட்டு அப்புறம் கல்லூரிக்கு போகிறது வந்து ஒரு தாலுக்கா அல்லது 25 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி கூட போக வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அப்போது 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த 4 இடங்களில் தான் வந்து அதிகமாக பள்ளி இடைவெளிகள் நடக்கும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கூட அவங்க வந்து பெரிய குழந்தைகள் ஆயிடுறாங்க. ஆனால் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் வந்து அவங்க பள்ளி இடைவெளகிறதுங்கிறது வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய கொள்கை, எங்களை போன்ற நிறுவனங்களுடைய கொள்கையாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அதுக்கு 8ஆம் வகுப்புலேயும் 5ஆம் வகுப்புலேயும் வந்து பள்ளி இடைவெளிகள் நடக்காமல் நாங்கள் வந்து கிராமங்களில் அவங்க வந்து எங்கே பள்ளி இடைவெளிகள் நடந்தாலும் உடனடியாக நாங்கள் வந்து எங்கள் தன்னார்வலர்கள் மூலமாக கண்டுபிடிச்சி அவங்கள வந்து மறுபடியும் ஸ்கூலில் சேர்த்திடுவோம். பெற்றோர்கள், அதாவது வந்து ஆதி திராவிடர் பெற்றோர்களுக்கு வந்து கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அதிகமாக தெரியாது. தெரியும், ஆனால் நிறைய பேருக்கு பெரும்பான்மையாக தெரியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஆதி திராவிடர் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய கடந்த கால நிலையெல்லாம் எடுத்து பார்த்தா முழுக்க முழுக்க வந்து படிக்காதவர்கள், முழுக்க முழுக்க பண்ணை வேலையாட்களாக இருந்தவங்க, கூலி தொழிலாளர்களாக இருந்தவங்க, அன்றாட காட்சிகளாக இருந்தவங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த கல்வி மேம்பாடு பற்றியான ஃபஸ்ட்டு தலைமுறை இப்போ தான் வந்து கல்வியை பெறக்கூடிய ஒரு தலைமுறையாக இருக்குது. அதனால் பெற்றோர்களுக்கு நாங்கள் வந்து விழிப்புணர்வு கொடுத்து குழந்தைகளை வந்து கரெக்டாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு, அதன் மூலமாக அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான எதிர்காலமாக மாற்றுறதுக்கு தேவையான விழிப்புணர்வுகள்லாம் நாங்கள் கொடுக்குறோம். பெற்றோர்கள் தான் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரங்களில் பெற்றோர்களே வந்து குழந்தை தொழிலாளர்கள், இப்போ ஒரு குழந்தை போய் இன்னொரு இடத்துல வேலை செய்யுதுன்னா 13 வயசு குழந்தை ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு பெற்றோரும் வந்து ஆதரவாக இருக்கிறதுனால தான் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. அதனால் பெற்றோர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி நான் எங்களை போன்றவங்க எல்லாம் போயிட்டு நேரில் போய் உட்காந்து வீட்லேயே நாங்கள்லாம் போய் எங்கள் தன்னார்வலர்கள் போயிட்டு உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க அதாவது நிறைய நம்ம வந்து மக்களுக்கு, அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும்போது, அவங்களுக்கு விவரங்களை சொல்லி கொடுக்கும்போது, அவங்களுக்கு வந்து நலத்திட்டங்களை பற்றி சொல்லி கொடுக்கும்போது எப்படி வாழணும், நம்ம எப்படி சமுதாயத்தில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து மனித மாண்போட வாழணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பேர் முன் வரணும். அப்படி முன் வரும்போது பெற்றோர்களை வந்து ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் மற்ற எல்லா இடங்கள்லையும் அறியாமையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை வந்து நல்ல விழிப்புணர்வு உள்ளவர்களாக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மாற்ற முடியும். மாற்றுத்தொழிலை பற்றி கேட்டீங்க மேடம். பெற்றோர்கள் வந்து இப்போது கிராமத்தில் வேலை இருந்தால் போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. அந்த நாள் முழுக்க வீட்லேயே உட்காந்துருப்பாங்க. முன்பெல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து நாங்கள் போயிட்டு கிராமங்களில், ஏன் நீங்கள் வந்து உள்ளூரில் மட்டும் வந்து வேலை இருந்தால் போகிறீங்க, இல்லைன்னா வந்து பேசாமல் உட்காந்துக்கிறீங்க, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது, பஸ் வசதி இருக்குது, கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போகலாம், டவுனுக்கு வேலைக்கு போகலாம், நிறைய கட்டட வேலைகள் இருக்குது, அதே மாதிரி திருப்பூர், ஈரோடு அந்த மாதிரி நகரப்பகுதிகளில் போயிட்டு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, பனியன் கம்பெனிகள் இருக்குது, மில்கள் இருக்குது, அந்த மாதிரி வெளியே போய் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் சொன்னதுனால ஒரு காலத்தில் வந்து தாழ்வு மனப்பான்மையோடு அங்கெல்லாம் நாம் எப்படி போய் வேலை செய்கிறது, அங்கே யார் நமக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் நாங்கள்லாம் போயிட்டு அவங்களுக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்ததுனால இன்றைக்கி சாதாரணமாக வந்து எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் தானாக பஸ் ஏறி நகரங்களுக்கு போயிட்டு கம்பெனிகளில், தொழிற்சாலைகளில் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. நல்ல ஓரளவுக்கு வந்து நல்ல சம்பளம் கிடைக்குது. அந்த மாதிரி மாற்று, அதாவது வந்து நல்ல வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கிறாங்க. அதே மாதிரி மாற்று தொழில் அப்படின்னு சொன்னால் இப்போது நிறையா வந்து வியாபாரம் கூட செய்கிறாங்க. அதாவது வந்து முன்னெல்லாம் கட்டட வேலைக்கு போயிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து அவர் ஒரு சின்ன கான்ட்ராக்டராக மாறி இருக்கார். இப்படி அந்த கட்டட வேலைக்கு போனதுனால தான் அந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு அவர் வந்து ஒரு சின்ன வீடு கட்டுற அளவுக்கு, அல்லது 2 வீடுகள் கட்டுற அளவுக்கு ஒரு வந்து ஒரு பக்குவமான ஒரு கான்ட்ராக்டராக வந்து மாறுறாரு. அப்படி சென்டரிங் ஒர்க்குன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து தனியாக எடுத்து செய்யக்கூடியவங்க இருக்காங்க. அப்படி வந்து சின்ன சின்ன கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரி எடுத்து தனியாக நின்று செய்யக்கூடியவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நிறைய சமுதாயத்திலிருந்து உருவாகியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நல்லா அதன் மூலமாக நல்லா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல வருவாய் கிடைக்குது. அதன் மூலமாக அவங்க வந்து குடும்பத்தில் நல்லா குழந்தை குட்டிகளை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு மேடம்.
மலைவாழ் மக்களுக்கு ஏதாவது பண்ணிட்டுருக்கிறீங்களா?
மலைவாழ் மக்கள், அதாவது பழங்குடி மக்கள், நீலகிரி மாவட்டத்தில் இருளர் சமுதாயம், குறும்பர் சமுதாய மக்கள், அவங்களுக்கெல்லாம் அவங்க இப்போ அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் வந்து ரோடே இருக்காது, மின்சாரம் கூட இருக்காது. ஒரு காலத்தில் வந்து சுத்தமாக மின்சாரமே இருக்காது. அந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்கள் தன்னார்வலர்கள் நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுத்து அவங்க அரசு நலத்திட்டங்களை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லி அரசாங்க அதிகாரிகள்கிட்ட நாங்கள் வந்து மனு கொடுக்க வச்சு அவங்களுக்கு நிறைய நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க நிறைய மூடப்பழக்க வழக்கங்களில் இருந்தாங்க. உடம்புக்கு சரியில்லைன்னா அங்கேயே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஊர்லேயே இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து ஏதாவது காய்ச்சல், டைஃபாய்டு இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு வந்தால் உடனடியாக மருத்துவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சுகாதார பயிற்சிகள்லாம் கொடுத்ததன் விளைவு இன்றைக்கி அவங்களும் வந்து வெளியே வந்து ஆரோக்கியமாக நல்ல சுகாதாரமான முறையில் இருக்காங்க. அதே மாதிரி நரிக்குறவர் சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு காலத்தில் அதாவது வந்து ஒரு கூட்டமாக ஒரு புளி மரத்துக்கடி ஒரு டேரா மாதிரி போட்டு கூட்டமாக அங்கே குழந்தைகுட்டிகளோட வசிப்பாங்க. இன்னொரு ஒரு வாரம் கழித்து இன்னொரு பகுதிக்கு போயிடுவாங்க. அப்படியே இருந்தாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அந்த குறிப்பாக அந்த மக்களை வந்து ஒரே இடத்துல அவங்கள வந்து குடியிருக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பூர் குப்பாண்டம்பாளையம் அப்படிங்கிற பகுதி, அவிநாசியில் வந்து பழங்கரையில் ஒரு பகுதி ரெண்டு, அந்த மாதிரி நிறைய பகுதியில், குன்னத்தூரில் ஒரு பகுதி, அந்த மாதிரி மேட்டுப்பாளையத்தில் ஒரு பகுதி, அந்த மாதிரி பகுதிகளில் அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அரசாங்க அதிகாரிகளோட பேசி குறிப்பிட்ட இடத்துல அவங்களுக்கு வந்து பட்டா வாங்கி கொடுத்து அப்போ அவங்க அங்கேயே ஒரே இடத்துல குடியிருக்காங்க. குழந்தைகளெல்லாம் வந்து அப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிறாங்க. அவங்களும் வந்து இந்த முன்மெல்லாம் வந்து ஊசி வாசி மட்டும்தான் விற்பாங்க. ஆனால் இப்போ ஒரு ஃபேன்சி மாதிரி ஒரு மொபைல் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி செட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிராமங்களில் இந்த திருவிழா நடக்கக்கூடிய இடங்கள்லாம் கொண்டு போயிட்டு நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டெய்லி அதில் டெய்லி வந்து 300-500 ரூபா வரைக்கும் எல்லாம் வருமானம் கிடைக்குது. அந்த அளவுக்கு வந்து அவங்க இன்னைக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தி வங்கிகளில் அவங்களுக்கு வந்து கடனுதவி கொடுக்கறதுக்கு, அரசு மானியம் கொடுக்கறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தோம். இன்னைக்கு அந்த சமுதாய மக்கள் கூட இன்னைக்கு வந்து ஒரே இடத்துல, அதாவது நாடோடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு சொந்த வீடே இல்லைன்னா மழை காற்று வெயில் எல்லாம் மரத்துக்கடியே தான் இருப்பாங்க. அந்த மக்களெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல வந்து நிரந்தரமாக குடியிருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அரசாங்கத்தோடு இணைஞ்சு நாங்கள் வந்து அந்த மாதிரி சில காரியங்களை பண்ணியிருக்கிறோங்க மேடம்.
சரிங்க சார், இப்போ அரசு வந்து நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த நலத்திட்டங்களை முழுமையாக இந்த மக்கள் பயன்படுத்தி ஒரு மறுமலர்ச்சி பெறதுக்கு இந்த சமுதாயம் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
அரசாங்கம் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அது ஆதி திராவிட மக்களுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நல்ல நிறைய நலத்திட்டங்கள் ஆதி திராவிட நலத்துறை மூலமா நீங்க வந்து ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துல பார்த்தா நிறைய நலத்திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நலத்திட்டங்களை முழுமையா இவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இப்போ தாட்கோவில் ஒரு ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சுயமாக தொழில் தொடங்குறதுக்கு விண்ணப்பம் கொடுத்தாருன்னா அந்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டு அவருக்கு வந்து அந்த அரசாங்க திட்டம் மூலமாக வந்து அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த சாங்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் வங்கிகளில் வந்து லோன் தருவதற்கு, வங்கிகளில் லோன் பெறுவதற்கு பெரிய சிரமமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அவங்க வந்து வங்கிகளில் சூரிட்டி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இவங்களே தாழ்த்தப்பட்ட மக்கள், நிலம் இல்லாதவங்க, சொத்து இல்லாதவங்க, இவங்களுக்கு வந்து அதை குடியிருப்பதற்கு மட்டும்தான் அந்த பட்டா லேண்ட் இருக்கும். மற்றபடி காடோ விவசாய நிலமோ எதுவுமே இருக்காது. தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் இவங்க சொத்து காட்டுவதற்கு எங்கே போவாங்க? மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வந்து இவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்குற அளவுக்கு, அது சொத்து ஜாமீன் கொடுக்குற அளவுக்கு வந்து யாரும் முன் வர்றதில்லை. அதனால் இவங்களுக்கு வந்து வங்கிகள் இருக்கக்கூடிய மேலாளர்கள் இவங்க மேலே கருணை காட்டி இந்த மக்கள் முன்னேறணும், மற்ற சமுதாய மக்கள் மாதிரி இந்த சமுதாய மக்களும் வந்து பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு கடனுதவி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக இந்த மக்களும் முன்னேறுவாங்க, பழங்குடி மக்களும் முன்னேறுவாங்க. அந்த மாதிரியான உதவிகளை வங்கிகள் செய்யணும். செஞ்சாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த மக்கள் முன்னேறுவாங்க. இன்னைக்கு கிராமப்புறங்களாகட்டும் நகர்ப்புறங்களாகட்டும் ஆதி திராவிடர் மக்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை வந்து கந்துவட்டி பிரச்சனை. ஒரு 10,000 ரூபா வந்து ஒரு கந்துவட்டிக்காரர்கிட்ட இந்த மக்கள் வாங்கினாங்கன்னா, ஒரு குடும்பம் வாங்கினா, அதை வந்து 9,000 திருப்பி கட்டும் போதே மறுபடியும் இன்னொரு 10,000 கொண்டு போய் அவங்களுக்கு மறுபடி கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கறதுனால தொடர்ந்து அந்த வட்டி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான வட்டி வந்து வசூல் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு குடும்பமும் ஆதி திராவிடர் காலனியில் நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட 70% குடும்பங்கள் இந்த கந்து வட்டியினுடைய பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆகையினால இந்த கந்து வட்டியிலிருந்து இந்த மக்களை மீட்கிறதுக்கு நிறைய இவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிற உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் காசு தேவையில்லாத வட்டியாக வந்து ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் வரைக்கும் அந்த சங்கிலியில் மாட்டிட்டு விடுபட முடியாத ஒரு நிலையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வட்டியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த கந்து வட்டியிலிருந்து இந்த மக்களை கொண்டு வர்றதுக்கு இன்னும் அரசாங்கம் இந்த மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வங்கிகளில் மக்களுக்கு வந்து கடனுதவி கொடுக்கறது அந்த மாதிரி ஆதிராவரன் மக்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காக மறுபடியும் சுய உதவி குழுக்களை வந்து வலுப்படுத்தணும் கண்டிப்பாக. ஆதி திராவிடர் மக்களுக்கு, குறிப்பாக அருந்ததியர் மக்களுக்கு, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், மேற்கு மாவட்டங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொன்னால் அதிகமாக இங்கே இருக்கக்கூடியவங்க 90% இருக்கக்கூடியவங்க அருந்ததியர் மக்கள் தான். தாய்மொழி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், இந்த மக்களினுடைய முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக இந்த மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறதுக்கு வந்து அரசாங்கம் இவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தணும். மகளிர் சுயுதவி குழுக்கள், இளைஞர் சுயுதவி குழுக்கள் மறுபடியும் இதை வலுப்படுத்தி முறைப்படுத்தி அரசாங்கத்தோட இணைச்சு இந்த மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்கான வழிமுறைகளை பின்பற்றுனா இன்னும் சிறப்பாக நல்லா இருக்கும். இந்த சமுதாயம் கண்டிப்பாக இன்னும் முன்னேறதுக்கு வந்து வாய்ப்பு அமையும் மேடம்.
பாகுபாடு இல்லாத ஒன்றுபட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு சமுதாய விழிப்புணர்வு, மறுமலர்ச்சி மற்றும் கல்வி இது மாதிரி கருவிகளால், சாதனங்களால் மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
ரொம்ப நன்றிங்க மேடம். இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்கு, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே நிலையத்துக்கு அழைத்து எங்களுடைய கருத்துக்களை கேட்டதுக்கு விழுதுகள் நிறுவனத்தின் சார்பாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க மேடம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் எம் தங்கவேல் அவர்கள். நண்பர்களே, சமுதாய வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள் 107.4 பண்பலையில். மேலும் டிஎன்ஏயூ அக்ரிடெக் போர்ட்டல் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிற நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள். நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். எடுத்துச் சொல்வதோடு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கச் செய்யுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.